வணக்கம் ஐயா.
வணக்கம்.
ஆஸ்திரேலியா வந்திருக்கிறீங்க, எஸ்பிஎஸ் ஸ்டுடியோவில் இருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. இப்போ நீங்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து சமூக பணியாற்றுறீங்க, அது இந்து சமயத்தின் பேரால் இருக்கலாம், அல்லது விஸ்வ இந்து பரிஷத் அந்த மாதிரி அமைப்பு ஊடாக இருக்கலாம், அல்லது பல அமைப்புகள் வழியாக கூட இருக்கலாம். எது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுது, எது வந்து தூண்டுது, எது வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குன்னு சொல்லுங்களேன்.
ஒன்று வந்து இந்த நாட்டுடைய பெருமை, இதனுடைய வரலாறு. இதற்காக வேண்டி ஏராளமான ஆட்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இந்த நாடு வந்தவங்களெல்லாம் வாழ வச்சிருக்கு. இந்த நாடு சமயத்தின் அடிப்படையில் யாரையும் மறுக்கவே இல்லை. முதல் முதல்ல பார்சிஸ் வந்தாங்க, அவங்கள வந்து கைகூப்பி வரவேற்று இன்றைக்கும் டாட்டா, ஜம்ஷெட் டாட்டா, ரத்தன் டாட்டா இருக்குன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அதே மாதிரி அவங்கள பாதுகாத்துட்டு அவங்கள ஊக்குவிச்சுருக்கேன். அதே மாதிரி கேரளத்தில் வந்து சிரியன் கிறிஸ்டின்ஸ் வந்தாங்க, வாழ முடியாத சூழ்நிலை வந்தோடு இந்தியாவுக்கு தான் வந்தாங்க, அவங்கள வரவேற்று இன்றைக்கும் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த நாட்டுடைய தனி சிறப்பு. அது மாதிரி யூதர்கள் வந்தாங்க, அவங்க நாட்டிலிருந்து விரட்டப்பட்ட உடனே கொச்சியில் மட்டாஞ்சேரி பகுதிக்கு வந்தாங்க, அவங்களையும் வரவேற்று அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து முடிவாக வந்து டலாய் லாமா வந்தார், இன்றைக்கி வாழ்த்து கொடுக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தேசமானது எக்ஸப்ஷனலி ரொம்ப தனி நாடு. ஸோ அப்படிப்பட்ட தேசத்துக்காக அதை வந்து அதுக்கு துண்டு செய்யணும். அந்த தேசத்திற்கு மக்களும் அதே மாதிரி, அந்த ஹிந்துனாலே செக்குலர் தான், ஏன்னா 33 கோடி கடவுளை வழிபடி விடக்கூடிய ஒரு பண்பாடு வந்து ஹிந்து மதத்துக்கு இருக்குது. ஆனால் ஒரு ஏசுநாதரையோ இல்லைன்னா வந்து நம்பியோ எடுத்துக்கிறதுல ஹிந்துக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டிக்கு, இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு, இப்படிப்பட்ட மதத்துக்கு, இப்படிப்பட்ட நாட்டுக்கு துண்டு செய்யுங்கிற ஆர்வத்தினால நான் என்னை இதுக்காக வேண்டி சமர்ப்பிச்சிருந்தேன்.
இப்போ நீங்களே சொல்கிறீங்க வந்து இந்து சமயத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அல்லது வந்து அந்த இந்து சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்ற சமயங்கள் பற்றிய காழ்ப்புணர்வோ அல்லது வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கோ ஒரு தயக்கமும் இல்லை. அதே மாதிரி காலங்காலமாக இப்போ நீங்கள் சொன்னதை தாண்டி கூட இப்போ முகலாயர்கள் வந்தார்கள், முஸ்லீம்களாக சிலர் மாறினார்கள், அல்லது வந்து பிரிட்டிஷ்காரன் வந்தாங்க, கிறிஸ்தவர்களாக மாறினாங்க, அல்லது வந்து அப்படி பல காலமாக படையெடுப்புகளும் காலனித்துவம் நடந்தாலும் கூட இந்து சமயம் அழிஞ்சு போகலை. இப்போதும் அது வந்து ஒரு பெரும்பான்மை சமூகமாக இந்தியாவில் இருக்குது. ஏன் வந்து இந்து சமய அமைப்புகள் வந்து கன்வர்ஷன் அல்லது மதம் மாறுறதை பற்றி ரொம்ப கவலைப்படுறதோ அல்லது அதை பற்றி தடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறதோ ஏன் அப்படியான ஒரு பயம் வருது உங்களுக்கு? அதாவது இத்தனை நூற்றாண்டுகளாக நடக்காததா இனி நடந்துட போகுது?
அதாவது இதை எப்படி பார்க்கலனாக்க, நூற்றாண்டுகளாக இந்த ஒரு சகிப்புத்தன்மையினால இது ஒரு பலகீனமாக வந்து பார்க்குறாங்க அடுத்தவங்க. இப்போ வந்து நம்முடைய சென்சஸ் எடுத்து பார்த்தாச்சுனாக்க இந்துக்களுடைய ஜனத்தொகையானது மிக வேகமாக குறைஞ்சு கொண்டே வருது. இப்போ லேட்டஸ்ட்டு சென்சஸ் படி 2.3% தான் வந்து இந்துக்களுடைய வந்து ஜனத்தொகை வந்து வளருது. ஆனால் முஸ்லீம்களை பார்க்கும்போது 5.5% வருது. இப்படி போயாச்சுனாக்க இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து அது குறைஞ்சு வருது.
இப்போ சென்சஸ் அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வழியாக பார்க்கும்போது முஸ்லீம்கள் எண்ணிக்கை கூடுது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, இப்போ நீங்கள் இந்த மதம் மாற்றத்தினால் வந்து முஸ்லீம்களின் எண்ணிக்கை ஒன்றும் கூடலை, மக்கள் தொகை அதிகரிப்பினால பெருக்கத்தினால அவர்களின் எண்ணிக்கை கூடுது. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர மதம் மாற்றத்தினாலே முஸ்லீம்களின் எண்ணிக்கை வந்து இந்தியாவில் கூடிட்டுருக்கு இல்லை. அப்போ நீங்கள் ஏன் மதம் மாற்றத்தை வந்து இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறீங்க, அதானே கேள்விங்க?
இல்லை, ரெண்டு, ஒன்று வந்து மக்கள் தொகை கூடுறதுனாலங்கிறது ஒன்று, இன்னொன்று மதம் மாற்றம் பெருமளவு நடக்குங்கிறது உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. அதை வந்து நீங்கள் அந்த அந்தந்த பகுதிகளுக்கு போய் இப்போ குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துட்டா கூட பெருமளவுக்கு வந்து அங்கே மத மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்குது. மக்களுடைய வறுமையை பயன்படுத்திக்கிட்டு இல்லைன்னா இந்து மதத்தில் இந்த தீண்டாமை போன்ற சில பழக்க வழக்கங்கள் பல காரணங்களால் மத மாற்றம் ஒரு காரணம். ரெண்டாவதுல வந்து இந்துக்கள் வந்து இப்போ குறைஞ்ச ஆண்டுகளாக நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி எடுத்துருக்காங்க, அது ஒரு காரணம். ஆனால் நெட்டு ரிசல்ட் என்னாகுனாக்க ஜனத்தொகை வந்து இந்துக்கள் ஜனத்தொகை குறைய குறைய மற்றவங்கள்ட வந்து ஜனத்தொகை கூட கூட அதோடய விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த ஹெட்டு கவுண்ட், ஸோ ஓட்டு போடுறது வந்து அவங்களோட எண்ணிக்கை கூட கூட இந்துக்களுடைய அந்த சுவாதீனம் வந்து குறைஞ்சு கொண்டே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்துக்கள்களை வந்து பல ஜாதிகளாக பிளவுபட்டிருக்காங்க, அதனால் ஓட்டு போடும்போது அவங்க வந்து ஜாதியின் அடிப்படையில் அதே மாதிரி கட்சியின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் இந்த மாதிரி பிளவுபட்டு பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தாச்சு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க சர்ச்சில் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தாச்சுனாக்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஜமாத்தில் முடிவு பண்ணி ஒன்று அவங்க முடிவு பண்ணியாச்சுனாக்க பிளாக்காக ஓட்டு போடுறாங்க. ஸோ பிளாக்காக ஓட்டு போடுறதுனால ஒரு கேண்டிடேட் வந்து ஜெயிக்கிறது தோக்கிறது அதில் தான் முடிவு பண்ணுறது. அதனால் அரசியல் கட்சிகள் அதிகமாக மைனாரிட்டியை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் ஹிந்துவோடைய காரியங்களில் வந்து உதாசீனமாக இருக்காங்க.
பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புலியை பார்த்து பூனை சூடு போட்டதுன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பூனையை பார்த்து புலி சூடு போடணுங்கிற மாதிரி, அதாவது எதை வந்து ஒரு ஒரு சமூகம் அல்லது மக்கள் வந்து பின்பற்றக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி பிற சமயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும். அதே வேளையில் அவங்க செய்கிறதுனால அதே மாதிரி நாங்களும் செய்வோம்னு சொல்கிறது
இல்லை. நாம் என்ன சொன்னால் ஒரு ஒரு செக்குலர் கவர்மெண்ட்னாக்க யூனிஃபார்மாக சட்டங்கள் இருக்கணும், எல்லாருக்கும் அதில் மெஜாரிட்டி மைனாரிட்டி கிடையாது, எல்லாரையும் சேர்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் அரசாங்கம் கட்டுப்படுறது. ஒரு செக்குலர் கவர்மெண்ட் வந்து இப்படி அரசாங்கத்தை கட்டுப்படுத்தலாம், அவங்க ரெகுலேட் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ் சரியாக இருக்கா அதை ஆடிட் பண்ணலாம்.
இல்லையே, இப்போ நீங்கள் வந்து மற்ற சமயங்களோட இந்து சமயத்தை வந்து ஒப்பிட தேவையில்லையே. என்னென்னா இந்து சமயம் வந்து ஒரு ஒரு சமயம் அப்படின்னு சொல்கிறத விட அது வந்து வே ஆஃப் லைஃப், ஒரு வாழ்க்கையின் முறை அப்படின்னு சமீபத்தில் கூட நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கு. அப்போ இந்து சமயத்தை பொறுத்தளவில் ஒரு அமைப்பின் கீழ் அல்லது ஒரு சிஸ்டத்தின் கீழ் அந்த சமயம் வராததுனால நீங்கள் வந்து இந்து சமயத்தை வந்து பிற சமயங்களோட ஒப்பிடவே கூடாது இல்லையா?
வே ஆஃப் லைஃப்னா போகிற அது வந்து ஒரு குறிப்பிட்ட வே லைஃப்பை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க, அந்த பின்பற்றவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா இந்த வே லைஃப் இல்லாமல் போயிடும் இல்லையா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தாச்சுனாக்க, பரமேஸ்வரன் இருக்கார், அவர் வந்து கடவுள் காடு ஹிந்து காடு, வந்தவங்களுக்கு எல்லாம் அவர் வரம் கொடுப்பார். பஸ்மாசன் ஒருத்தவனுக்குன்னே வந்து ப்ரே பண்ணான், ப்ரே பண்ண உடனே அவர் முன்னாடி வந்து தோண்டினார், தோண்டின உடனே அவன் வரம் கேட்டேன், என்ன வரம்னு சொல்லி கேட்டார். நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க வந்து பஸ்மமாக போய்டுறோம் சொல்லி சரி கொடுத்தேனர். எனக்கு சந்தேகனாவும் என்ன இது பலிக்குமா பலிக்காதானா, கண்டிப்பாக பலிக்கணும், அப்போ உங்கள் தலையில் நான் கை வைக்கிறேனாரு. அப்புறம் பரவசம் ஓடினார். இந்த மாதிரி வேயாவில் சொல்லி கொடுத்து கொடுத்து நம்ம தலையிலே நாங்கள் வந்து அடுத்தவங்கள கை வைக்க வச்சாச்சுனாக்க அப்போ நாங்கள் ஓட வேண்டிதான்.
இல்லையே ஐயா, நீங்கள் சொல்கிற ஒப்பீடே வந்து தவறு இல்லையா? என்னன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமங்கிற ஒரு ஒப்பீடு இல்லையே. இது வந்து சிவன் அவர்கிட்ட இருந்து வரம் வாங்குறவன் வந்து சிவனை தலையில் கை வைக்கிறதுன்னா இது வந்து இந்தியாவை பொறுத்தளவில் எல்லோரும் சமம், எல்லா சமயங்களும் சமம், மனிதர்கள் எல்லாம் சமமும் இருக்கும்போது இது பெரும்பான்மை இவர்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும், அப்பர் ஹேண்ட் இருக்கணும்னு சொல்கிறது எந்த வகையில் இந்த ஒப்பீடு சரியானது?
இல்லை நம்ம அப்பர் ஹேண்ட் சொல்லி ஈக்குவல் சொல்லி வச்சுனா எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஒரு நாட்டில் சட்டம்னா எல்லாருக்கும் சரியாக இருக்கணும். இப்போ கிறிஸ்டியன்ஸோடைய சர்ச் இருக்குது, முஸ்லீம்களுடைய மசூதி இருக்குது, அதை நிர்வாகம் கூடிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் இந்து கோயில் இருக்கிற மட்டுமே அது அரசாங்கம் எடுக்குது, அது என்ன நியாயம்?
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பை சார்ந்த வேதாந்தம் அவர்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அரசுகள். இப்போ மத்தியில் எடுத்துக்கிட்டால் கூட பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி தான் நடக்கு, அல்லது பல வட மாநிலங்களில் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோட ஆட்சி நடக்கு. சரி, எல்லா இடங்கள்லையும் வந்து வாக்களிக்கிறது பெரும்பான்மை இந்துக்கள் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாற்றங்கள் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைக்கலாம், அந்த மாதிரியான அரசுகளை நிர்பந்திக்கலாம், சட்ட மாற்றத்தை கொண்டு வரலாம் தானே? ஏன் திரும்ப திரும்ப
சொல்றேன்னா இது அரசியலுக்கே இடம் கிடையாது. எல்லாருமே ஒரு செகுலர் கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷன்னா அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதனால வந்து இவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு நியாயம் வருதுனால இந்த பிரச்சனையே வருது.
இல்லை இப்போ சுதந்திரம் கிடச்சப்புறமா ஒரு அரசியல் சட்டம் உருவாகின போது உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் தவறு, அது மாற்றியமைக்கப்படணும் அப்படிங்கிறீங்களா நீங்க?
அதாவது இந்துக்களை பாதிக்கப்படக்கூடிய சட்டங்கள் எங்கெல்லாம் இருக்கோ, மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய அரசாங்கத்துடைய கவனம். அதுக்கு என்ன தேவை அது அவங்க செய்யணும். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் ரொம்ப இருக்கு, அது இந்த நாடு பூரா இருக்கு. அந்த அந்த சப்ரஸ்ட் ஃபீலிங்கிற ஒரு விளைவு தான் மோடி இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. என்ன நாட்டு
எல்லாம் அப்படி வந்தால் கூட அவரால் வந்து எதுவும் பெருசாக மாற்ற முடியலை இல்லை?
அதாவது ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் டே. சோ இப்போ தான் அவர் வந்திருக்காரு. அவரு வந்து இப்போ 2 வருஷம் தான் ஆகியிருக்கு. அவர் ஒரு 15 வருஷம் ரூல் பண்ணியாச்சுனாக்கா எல்லாரும் சமமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் முஸ்லீம்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவாக இருக்கட்டும், ஹிந்துக்களாகவும் உண்மையாகவே நம்முடைய அரசியல் சாஸ்திரப்படி நிம்மதியாக வாழ்வாங்க.
பொதுவாகவே வந்து இந்து சமயத்தின் மீது வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பை பாதுகாக்கிறதுலையோ அல்லது அதை மெயின்டைன் பண்ணுறதுலையோ வந்து இந்து சமயவாதிகள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அது வர்ணாசிரம அடிப்படையாக இருக்கலாம், மனு தர்மமாக இருக்கலாம். அப்படியான இதை வந்து களையறதுக்கோ அதுலேருந்து வந்து அந்த இந்து சமயத்தை வந்து ரிஃபார்ம்னு சொல்கிற ஒரு மரமலர்ச்சிக்கு கொண்டு வர்றதுக்கோ வந்து அவங்க எதுவும் செய்கிறதில்லை. அதே நேரத்தில் அந்த காரணத்தினால தலித்துகளோ அல்லது வேற யாரோ வந்து மதம் மாறினா அதுக்கு மட்டும் கூப்பாடு போடுறது, அது எப்படி சரி?
அதாவது இந்து சமயவாதிகள் வந்து ஜாதி எல்லாம் ஒழியணும் சொல்லக்கூட கருத்து உள்ளவங்க. ஒரு சில இடங்களில் ஜாதி பற்று உள்ள ஒரு சில ஆட்கள் பண்ணக்கூடிய தவறு இதுக்கு காரணம். இப்போ வந்து நாம் வந்து இறைவனுடைய படைப்பில் எல்லாருமே சமம் அப்படிங்கிற கொள்கையோடு நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். இந்துக்களுடைய மந்திரத்திலேயே பெரிய மந்திரம் வந்து காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை உலகத்துக்கு கொடுத்ததே வந்து விஸ்வாமித்ரர். அவர் வந்து பிராமணனே கிடையாது, அவர் சத்திரியன். இது மனு தர்மம், மனு தர்மம் சொல்லக்கூடியதே பிராமணன் கிடையாது, அவரும் வந்து சத்திரியர் தான். அதனால ஜாதி வந்து வர்ணாசிர தர்மம்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணானா, அக்கார்டிங் டு அந்த சொசைட்டியை வந்து அவளுடைய ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணாங்க. அது ஜாதிக்கு இடமே கிடையாது. ஒரே ஃபேமிலியில் வந்து பிராமணும் இருந்திருக்காங்க, சத்திரியும் இருந்திருக்காங்க, பைசனும் இருந்திருக்காங்க, சூத்திரம் இருந்திருக்காங்க. அவங்கவுங்களோட லைக்கு டிஸ்லைக்கு தகுந்த மாதிரி. இது எல்லாருமே சமுதாயத்தோட ஈக்குவல்ஸ். இதில் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது.
நடைமுறையில் அப்படி இல்லையே,
நடைமுறை இருந்தது. ஆனால் இந்த நாடு வந்து 1000 ஆண்டு வந்து மாற்றானோட ஆட்சிக்கு இருந்தது, 800 ஆண்டுகள் வந்து முஸ்லீம்களோட ஆட்சியில் இருந்தது, 200 ஆண்டு வந்து ஆங்கிலேயரோட ஆட்சியில் இருந்தது.
அவங்க வந்து இந்த ஜாதியை நிலைநிறுத்தினாங்க,
கண்டிப்பாக இது ப்ரொமோட் பண்ணாங்க. இதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணி, அதாவது ஊர் ரெண்டு பட்டாட்டாக கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஸோ இந்த நாடு ஒற்றுமையாக இருந்தால் அவங்கள ஆட்சி பண்ண முடியாது. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பல ஏதாவது காரணத்தை சொல்லி பிளவுபடுத்தி சண்டை போட்டால் தான் அவங்களோட ஆட்சி நிம்மதியாக பண்ண முடியும்.
ஆனால் இப்போ வந்து எத்தனை இந்து சமயவாதிகள் வந்து கலப்பு மனத்தை ஆதரிக்கிறாங்க, அல்லது வந்து கலப்பு மனம் தேவைன்னு வலியுறுத்துறாங்க?
இல்லை, இப்போ எங்கள் குடும்பத்தில் எடுத்துட்டால் கூட கலப்பு திருப்பணம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த ஊறிப்போ நான் சில பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை மாற்றுறதுக்கு வந்து டைம் ஆகும். ஏன் இவ்வளோ நாளாக மாற்ற முடியல? எனக்கு 1000 ஆண்டு அடிமையாக இருந்ததுனால சுதந்திரமாக சிந்தித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்கலை. இப்போ தான் சுதந்திரம் வந்திருக்கு. அதுக்கு அப்படி விஸ்வ இந்து பரிஷத் நிறைய பண்ணுறது.
இப்போ RSS எடுத்துக்கிட்டாலும் சரி, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதன் மேலே வைக்கப்படுற இன்னொரு விமர்சனம் எப்படின்னா, அதில் இருக்கிற தலைமை பதவியில் அல்லது நிர்வாக பதவிகளெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் உயர் ஜாதியை சார்ந்தவங்க தான். அதில் வந்து ஒரு தலித்துக்கோ அல்லது வந்து இடைஜாதியினருக்கோ அங்கே இடம் இல்லை.
இல்லை, அதான் இது வந்து ஒரு 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 எதிர் பிரச்சாரம். இதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது.
இல்லை, நீங்க
பாராளுமன்றத்தில்
இல்லை, நீங்க RSS தலைவர்கள் யார் வந்து உயர் ஜாதியை தவிர?
நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பார்த்தாச்சுன்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸில் அதிகமான தலித்தர் யாராக இருக்கட்டும் பிஜேபி தான் இருக்காங்க. நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க. முந்தின பாராளுமன்றம் அதே மாதிரி தான். ரெண்டாவது வந்து அவர் வந்து ப்ரொஃபஸர் ராஜேந்திர சிங், அதுதான் RSS-உடைய சுப்ரீம் தலைவராக இருந்தார். ஈஸ்ட் நோம்பூர் ராம ஜென்மபூமிக்கு முதல் முதல்ல ஃபவுண்டேஷன் போட்டோம் கோயிலில் வந்து அயோத்தியாவில். அந்த ஃபவுண்டேஷன் யார் போட்டா கேட்டாருனாக்க, பீகாரை சார்ந்து அவர் தலித் தான் போட்டார்.
விஸ்வ இந்து பரிஷத் இயக்கமாக இருக்கட்டும், அல்லது RSS ஆக இருக்கட்டும், அல்லது பிஜேபி ஆக கூட இருக்கட்டும், பொதுவாகவே வந்து சமஸ்கிருதத்தை வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு அமைப்புகள் அல்லது கட்சிகள், தமிழ் வந்து அவங்களுக்கெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான்ங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து பரவலாக முன்வைக்கப்படுது. இப்போ பிஜேபி அரசு வந்த பிறகு தான் சமஸ்கிருதத்தை வந்து மேலும் வளர்க்கறதுக்கு நிதி, மேலும் வளர்க்கறதுக்கு பல திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முந்தின காங்கிரஸ் ஆட்சியிலேயோ அல்லது வேற கூட்டணி அரசுகள்லேயோ வந்து அப்படி எதுவும் நடக்கலை. ஏன் வந்து சமஸ்கிருதத்தை தாண்டி தமிழுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அல்லது தமிழை வளர்க்கறதுக்கு பாடுபடுறது இல்லைன்னு இருக்கிறீங்க?
அதாவது சமஸ்கிருதம் வந்து நம்முடைய அரசியல் சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுக்கிட்ட பகுதியில் ஒரு மொழி. அது எப்படி தமிழ் இருக்கோ, ஹிந்தி இருக்கோ, என்ன நம்முடைய லோக்கல் லாங்குவேஜஸ் என்ன இருக்குது, அது எல்லாமே ப்ரமோட் பண்ணுறது வந்து மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு. சமஸ்கிருதம் மட்டும்தாங்கிறது இல்லை, நிறைய மொழிகளுக்கு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழை வந்து புண்போட்டுறதுக்கு வந்து அவங்க வந்து பண்ணலாம்னாக்க, நானும் வந்து சமஸ்கிருதத்தை விரும்பியாச்சுன்னா சமஸ்கிருதம் ப்ரொமோட் பண்ணலாம். ஆனால் வந்து சமஸ்கிருதத்தை ப்ரொமோட் பண்ணுங்கிறத வந்து அப்படி தனி முயற்சிகள் யாரும் பண்ணுறதே கிடையாது. மாறாக சம்ஸ்கிருதம் நம்முடைய மொழிகளில் ஒரு வெரி ரிச் லாங்குவேஜ். அந்த ஒரு ரிச் லாங்குவேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணல, என்ன தப்பு இருக்குது? நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், பெரிய பெரிய இப்போ காளிதாசனுடைய குமார சம்பவம்னு இருக்குது, அதான் சம்ஸ்கிருதம். காளிதாசன் வந்து ஒரு இடையன். அவன் வந்து காட்டில் வந்து போய் ஆடு மாடுகளும் மேஜப்பட்டுதான். இன்றைக்கி சம்ஸ்கிருதத்துக்கு பெரிசா துண்டு யாராக பண்ணிருக்குனாக்க காளிதாசன் தான். அதே மாதிரி ராமாயணம்,
அதாவது இப்போ சமஸ்கிருதம் வேணாம் அது தேவையில்லை அப்படிங்கிறது இல்லை ஆர்கியூமெண்ட், அது இல்லை. அதாவது சமஸ்கிருதம் தான், அதுதான் மேலான மொழி, அதுதான் தேவ பாஷை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கை வந்து
அதுக்கு வரேன் அதை